நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கைலாய மலையை சுற்றிய பரிகிரமா என்கின்ற கிரிவலம் நடைப்பயணம் சிறப்பானது என்பது பலரது நம்பிக்கை. கைலாய மலை பரிகிரமா நடைப்பயணம் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ள டச் கைலாஷ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த செல்வராஜ் ராஜேந்திரன் அவர்கள் கைலாய மலைக்கு குழுவாக அழைத்துச் செல்லும் பணியும் செய்து வருகிறார். கடந்த ஆண்டு கைலாய மலை சென்று திரும்பியுள்ள 15 வயதான தியானா மற்றும் செல்வராஜ் ராஜேந்திரன் இருவரும் SBS ஒளிப்பதிவு கூடம் வரை வந்து தங்களின் பயண அனுபவங்கள் மற்றும் கைலாய மலை பயணத்திற்கு எப்படி தயாராக வேண்டும், மேலும் அதில் உள்ள சவால்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து விரிவாக உரையாடுகிறார்கள். அவர்களோடு உரையாடுகிறார் செல்வி. வணக்கம் செல்வராஜ் அவர்களே. வணக்கம் தியானா.
வணக்கம்.
வணக்கம்.
கைலாய மலைக்கு செல்வது குறித்து, அந்த பயணம் குறித்து நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். ஆகவே செல்வராஜ், உங்களிடமிருந்து கேள்வியை ஆரம்பிப்போம் என்று நினைக்கின்றேன். கைலாய மலைக்கு அழைத்து செல்லும் பணியை சில வருடங்களாக செய்து வருகிறீர்கள், அதாவது குழுவாக அழைத்து செல்கிறீர்கள் இல்லையா? இவ்வாறு இந்த பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது, அதனை சொல்லுங்கள்.
இப்ப சமீபமா ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு என்னோட நண்பரோட அம்மா வந்து கைலாயம் போயிட்டு வந்தாங்க. அப்போ அவங்க எனக்கு சொன்னாங்க, செல்வா, இவ்வளோ தூரம் அந்த பாடலெல்லாம் படிக்கிற, திருமந்திரத்தில் உனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, நீ எல்லாம் கைலாய மலைக்கு போகலாமே, நீ ஏன் என்ன போகாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுதான் அவர்கள் எனக்கு கொடுத்த முதல் அந்த கைலாய மலையை பற்றிய ஒரு உந்துதல், ஒரு உற்சாகமாக சொன்னாங்க.
சரி, நீங்கள் உங்களுடைய பயணத்தை எப்பொழுது செய்தீர்கள், அதை சொல்லுங்கள்.
இந்த பயணம் முதல்ல ஆரம்பிக்கும் போது 2019 என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர்கள் ஒரு 5 பேருடன் சேர்ந்து கைலாய மலை போகலாம் என்று நான் தான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், போகலாம் செல்வா அப்படின்னாங்க. 2019 நாங்கள் ஆரம்பித்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் 2021 பயணமாகிறதுக்கு. கோவிட் வந்து தடை பண்ணின காரணத்தினால் எங்களால் அந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து போக முடியல. அப்புறம் அந்த ப்ரோக்ராமை வந்து, கைலாய பயணத்தை வந்து நிப்பாட்டிட்டோம். கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ 2024 வந்து அந்த பயணம் வந்து திருப்பி தொடங்கலாம்னு சொல்லி என்னோடய நண்பர்கள்ட்ட திருப்பி நான் சொல்லும் பொழுது போகலாம் அப்படின்னாங்க. அப்போ என்னோடய வீட்டில் நானும் சொல்லும் பொழுது, இப்போ பிள்ளைங்கள்லாம் பெருசாகிட்டாங்க, குடும்பத்தோடு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து சொன்னாங்க. ஸோ அதற்கப்புறம் சரி, குடும்பமாக போகலான்னு ஒரு ஆர்வம் வந்தது. நாங்கள் குடும்பமாக செல்கிறோம் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னுமே என்னுடைய நண்பர்களும் அவங்கவுங்க குடும்பத்தில் சொல்லி அவங்களும் வர்றதா சொன்னாங்க. இப்படி தான் எங்களுடைய முதல் பயணம் வந்து ஆரம்பித்தது.
இந்த பயணம் பற்றி சொல்லுங்கள். ஒரு வருடத்தில் எப்பொழுதெல்லாம் போகலாம், இந்த பயணத்திற்கு எப்படி நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும்?
கைலாய பயணத்தோட பருவநிலை 2 வாரத்திலிருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அக்டோபர் கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு பயணமாவாங்க. இப்போ 2 வாரத்துலலாம் போகிறவங்க உண்டு, ஆனால் அப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பணிகள் சூழ்ந்திருக்கும். மே கடந்து ஜூனுக்கு வந்துட்டோம்னா அந்த பணியெல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு தரைவழியில் இருக்காது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதமும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
அடுத்த வருடம் கைலாய மலைக்கு செல்ல வேண்டும் என்று நான் திட்டமிட்டால், அதற்கான உடற்பயிற்சி, அதற்கான தயார்படுத்துதல் நான் எப்பொழுதிருந்து செய்ய வேண்டும்?
நீங்கள் 1 ஆண்டுக்கு முன்னமே நீங்கள் தயார்படுத்தினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. கைலாய பயணம் போகிறதுக்குன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மருத்துவரை அணுகி, குடும்ப மருத்துவரை அணுகி ஒரு 3 பரிசோதனை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். உங்கள் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு எவ்வளவு இருக்குது, ஹீமோக்ளோபின் அளவு எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணணும். உங்களுடைய நுரையீரலின் கொள்ளளவு, காற்றின் கொள்ளளவு எவ்வளோ இருக்கும், லங்ஸ் கெப்பாசிட்டி அது என்னங்கிறத பார்க்கணும். உங்களுடைய இருதய துடிப்பின் சராசரி துடிப்பு அது வந்து நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல இது 3 கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்.
இந்த பயணம் மேற்கொள்வதற்கு வயது வரம்பு இருக்கிறதா?
கண்டிப்பாம்மா, திபெத்தியன் கவர்மெண்ட் அவங்களுடைய ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் 12 வயது தான் ஆரம்பம். 12 வயதுலேருந்து 70 வயது வரைக்கும், 70 வயதை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும். கைலாய மலைக்கு போகிறதுக்கு தகுதியானவரான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5,650 மீட்டர் உயரம் நம்ம வந்து போகிறோம். அங்கே வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து உங்களுக்கு 50% தான் இருக்கும்.
அப்படி என்றால் இந்த கைலாய மலை பயணம் என்பதில் இதில் பெரிய ஆபத்து இருக்கிறதா?
ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறத விட அந்த ஆபத்தை வருமுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. உடல் ரீதியாக முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பயணப்படும் பொழுது அது காமன் தானே. நீங்கள் ஒரு விமான பயணம் மேற்கொண்டாலும் சரி, சாலை வழி பயணம் மேற்கொண்டாலும் சரி, எது என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது அறியாத உண்டு.
சரி, விமான பயணத்தை விடுங்கள், அது எல்லோரும் செய்திருப்பார்கள். நடைப்பயணமாக நீங்கள் கைலாய மலையை நோக்கி செல்லும் பொழுது அதில் ஆபத்து இருப்பதாக கூறுகிறீர்கள். என்ன மாதிரியான ஆபத்தை நாங்கள் அதில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்? அதற்கு எப்படி நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வது?
நீங்கள் கைலாய மலையை சுற்றி நடக்கிறது வந்து தான் கடைசியாக அதுக்கு வந்து பரிக்கிரமான்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க கிரிவலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலோட சுற்றுவட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு பேர் கிரிவலம்னு சொல்லுவாங்க. அதே தான் அங்கேயும் அந்த கிரிவலம் தான். அது வந்து மொத்தம் 53 கிலோமீட்டர் வரும்மா. டார்ச்சன்னு ஒரு இடம் இருக்குது, அதிலிருந்து உங்களுடைய நடைப்பயணம் வந்து தொடங்கும், அந்த கிரிவலம் வந்து தொடங்கும். அது வந்து 3 நாள் பயணம். ஒரு நாள் நீங்கள் வந்து டேரா புக்குங்கிற இடத்துல தங்கியிருந்து அங்கிருந்து கைலாய மலையை நோக்கி, நார்த் ஃபேஸை நோக்கி கைலாய மலையை அருகில் போகிறதுக்கு உண்டான ஒரு தூரம் இருக்குது. அது வந்து போக 6 கிலோமீட்டர், வர 6 கிலோமீட்டர். அது அந்த பயணத்தையும் சேர்த்திங்கன்னா மொத்தம் 4 நாள் பயணமாகுது. இந்த 4 நாள் பயணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கைலாய மலைக்கு நம்ம நெருங்கும் பொழுதே உங்களுக்கு வந்து 5300 மீட்டர் உயரம் வந்துடும். ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூச்சு இறைச்சல் வந்து நல்லா தெரியும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகிறத வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி ஆபத்துக்கள் உண்டு. நடைப்பயணம் உங்களுக்கு அந்தளவுக்கு நடந்து போகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உடல் பலம் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஒரு வருட காலமாக இங்கே நடைப்பயிற்சி பண்ணி நம்ம வந்து பயிற்சி எடுக்கிறோம். நம்ம
தியானா, நீங்கள் கைலாயமலை போயிருக்கிறீர்கள் இல்லையா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். தியானா, கைலாயமலைக்கான அந்த பயணத்திற்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்தி கொண்டீர்கள்?
நான் முதலில் கைலாயமலை பற்றி தெரிந்து கொள்வது ஒரு காரணம் வந்து நான் ஹோம்புஷ் சைவ பாடசாலைக்கு சிறு வயதிலிருந்தே நான் போனேன். அங்கே தான் நான் முதல் முறையாக கைலாயமலை பற்றி அறிந்தேன். அதுபோக வீட்டில் வந்து அம்மா அப்பா, குறிப்பாக அப்பா, அவங்க வந்து பன்னிரு திருமுறைகள் பாடுவார்கள். அது வந்து என்னுடைய அண்ணனிடமும் என்னிடமும் பாடல்களை சொல்லி கொடுப்பாங்க. அதிலிருந்தே அந்த திருவாசகத்தில் போற்றியாகவலில் மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிறாங்க, கைலாய மலையானே போற்றி போற்றி. அதிலேயே கைலாய மலை பற்றி எழுதியிருக்கிறது. எனக்கு ஆசை இருக்கு போலான்னு. கடைசியில் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம குடும்பமா போலாமா கைலாய மலைக்கு. நானும் என்னோட அண்ணனும் போலாமே, என்ன ஒரு அற்புதமான தரிசனம், நம்ம போகலான்னு. நான் போனப்போ 14 வயசு, இப்போ எனக்கு 15. போன வருஷம்தான் நம்ம வெற்றிகரமாக முடித்தோம். ஸோ எனக்கு 14 வயசுனால அவங்க ரொம்பவே பெருமைப்பட்டாங்க.
சரி, அந்த பயணத்திற்கு உங்களை எப்படி நீங்கள் தயார்படுத்தி கொண்டீர்கள் அதை சொல்லுங்கள்.
கண்டிப்பாக நான் ஏறக்குறைய 1 வருடமாக தயார்படுத்தி கொண்டிருந்தேன். நிறைய நடை பயிற்சி, அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் பள்ளிக்கூடத்திற்கு முன்னாடி நான் ட்ரெயின் பிடிச்சி தான் போவேன். ஆனால் இந்த பயணத்திற்காக நான் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போவேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கும் திரும்பி நடந்து வருவேன். அது ஆக மொத்தம் 6 கிலோமீட்டர். அதுவே ரொம்ப உதவியாக இருந்தது, குறிப்பாக குளிர்காலத்தில். ஏன்னா அப்போ தானே ரொம்ப குளிராக இருக்கும். அந்த மாதிரி குளிர் தான் வந்து அங்கே எதிர்பார்க்கலாம். ஆமாம், அது ரொம்பவே உதவிச்சு. அதுக்கப்புறம் அப்பா மூச்சு பயிற்சி பிராணாயமம் சொல்லி கொடுத்தாங்க. அது காலையில் தினமும் நான் பண்ணிட்டு இருந்தேன்.
செல்வராஜ், நீங்கள் கூறுங்கள், குழுவாக நீங்கள் இப்பொழுது அழைத்து செல்கிறீர்கள் இல்லையா, அதற்கான ஆயத்தம் எப்படி செய்ய வேண்டும், நேபாளம் செல்ல வேண்டும், அதற்கு வீசா இருக்கிறதா, அதற்கான நடைமுறை என்ன, அதை விளங்கப்படுத்துங்களேன்.
சிட்னியிலேருந்து நேபாளம் போகிறதுக்கு அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக தான் ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கணும். அதில் வந்து நாங்கள் எதுவும் சஜஷன் சொல்ல மாட்டோம். தேதி சொல்லிடுவோம். இப்போ வந்து June 15 நீங்கள் வந்து நேபாளில் வந்து இறங்கியிருக்கணும், லேண்ட் ஆகிருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். நேபாளில் போய் நம்ம இறங்கினோன்னே நம்மளை கூட்டிகிட்டு போகிற அந்த ட்ரக்கிங் ஏஜென்சி ஆளுங்க ஏர்போர்ட்டில் வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. போய் இறங்கி ஒரு 3 நாள் நம்ம வந்து நேபாளத்தில் தான் இருப்போம். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 30 பேர் போகிறோம் அப்படின்னா அந்த 30 பேர்த்துக்கு உண்டான குரூப் விசா அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா திபெத்தில் என்ட்ராகிறதுக்கு கைலாய பயணத்துக்கு வந்து இண்டிவிஜுவல் விசா கிடையாது. அந்த குரூப் விசா வாங்கிறதுக்கு 3 நாள் ஆகும். அந்த 3 நாளில் நம்ம வந்து நேபாளில் இருக்கிற முக்கியமான கோயில் பசுபதிநாத் டெம்பிள் கோயில் ஒன்று இருக்குது, 3rd century பில்ட் பண்ண கோயில். அது ஹிஸ்ட்ரியில் கைலாய மலைக்கு போகிறவங்க எல்லாருமே மொதல் நாள் பசுபதிநாத் டெம்பிளில் போயிட்டு ருத்ரகோம பூஜை பண்ணுவாங்க. போலேஸ்வர டெம்பிள்னு இருக்குது, மங்கி டெம்பிள்னு இருக்குது, நிறைய அந்த நேபாள நாடே வந்து ஒரு கோயில் ஸ்தலங்களாக சுற்றி உள்ள ஒரு நாடு, நல்லாயிருக்கும். மூன்று நாள் கழித்து நமக்கு விசா வந்தோன்னே நம்ம நேபாளத்துலேருந்து பயணப்பட்டு போகிறோம். மொத்தம் நீங்கள் காட்மாண்டு டு மவுண்ட் கைலாஸ், மவுண்ட் கைலாஸ் டு பேக் டு காட்மாண்டு உங்களுக்கு வந்து 3 வாரம் எடுக்கும், 17 நாள் எடுக்கும். நம்ம திருப்பி காட்மாண்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், நீங்கள் எப்போ ஊர் கிளம்புறீங்கிறது உங்களோட விருப்பம், நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிக்கலாம். ஸோ நாங்கள் குரூப் விசா கிளச்ச உடனேயுமே நாங்கள் குரூப்பாக வந்து இப்போது ஒரு பேருந்தில் வந்து பார்த்திங்கன்னா 15 பேர் இருப்பாங்க. ஏன்னா அது மலைவழி பயணத்தில் போகிறனால பேருந்து நீளம் வந்து அதிகமாக இருக்காது, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஒரு பேருந்தில் வந்து ஒரு 15 பேர் இருப்பாங்க. இப்போ 30 பேர் போனோம்னா 2 பேருந்து ஆயிரும். நாங்கள் நேபாள் இமிக்ரேஷனை கிராஸ் பண்ணினோம். நேபாளுக்கு வந்து ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து விசா எடுத்து தான் ஆகணும். இது இங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். குரூப் விசா எடுக்கிறது வந்து அந்த கம்பெனி எடுத்து கொடுத்துருவாங்க. இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு நேபாள் விசா வந்து அவசியம் இல்லை. ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விசா எடுக்கணும்.
சரி, வண்டியில் பயணிப்பதாக கூறினீர்கள், எதுவரையும் நீங்கள் வண்டியில் செல்வீர்கள், அதன் பிறகு எப்பொழுது அந்த நடைப்பயணம் எப்பொழுது ஆரம்பமாகும்?
இப்போ முதல் நாள் வந்து திபெத் இமிக்ரேஷனை வந்து கிராஸ் பண்ணிட்டோம்னா அங்கே கெருங்னு ஒரு இடம் இருக்கும். அம்மா கெருங்கில் தான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து ஸ்டே பண்ணுவோம். கெருங்கோட ஆல்டிடியூடு வந்து உங்களுக்கு 3000 மீட்டர் வந்துடும். அந்த 3000 மீட்டரில் உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு இந்த ஆல்டிடியூடு சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு தலைவலி வரலாம், ஒரு சில பேர்த்துக்கு பாடி ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கலாம். அப்போ இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேப்லெட் வந்து கொடுத்துருவாங்க. இது மருத்துவரின் பரிந்துரைக்கிற ஒரு மாத்திரை தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆக்சஸ் எல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப் வேலை செய்யாது. நீங்கள் சிம் அங்கே வாங்கிக்கணும். வாங்கிட்டு நீங்கள் வந்து விபிஎன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலமா வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். முதல் நாள் அங்கே ஸ்டே பண்ணுறோம். ரெண்டாவது நாள் பயணம் அங்கேருந்து சாகாங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். சாகாவோட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 7 மணி நேரம் பயணம் வந்துடும். உங்களுக்கு உயரம் 4300 வந்துடும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அங்கே ஆல்டிடியூடு சிக்னஸ் எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணுவாங்க. சாகாலெல்லாம் நீங்கள் வந்து நடக்கிறதா இருந்தாலும் சரி, பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது வெயிட்டை தூக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே மெதுவாக தான் செய்யணும். சாகாலை நம்ம தங்கிட்டு அதுக்கு அடுத்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா மானசரோவர் வந்து போகும். மானசரோவர் தான் உங்களுக்கு வந்து உலகத்திலேயே இருக்கிற உயரமான நன்னீர் ஏரி. அது வந்து ஒரு புனித ஏரின்னு சொல்லுவாங்க. சாகாலை முடிச்சிட்டோம், மானசரோவரில் 2 நாள் தங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவோம். டார்ச்சன் தான் வந்து கைலாய மலையோட பேஸ். டார்ச்சன்லேருந்து கிளம்பி யமதுவார்னு ஒரு இடம் இருக்கும். முதல் நடைப்பயணம் அந்த கிரிவலம் பறிக்கிறமான்னு சொல்லுவாங்க. குதிரைக்காரங்க ஹெல்பர்ஸ் எல்லாமே அங்கே தான் வந்து இருப்பாங்க. 4 நாள் நீங்கள் வந்து நடக்க போகிறீங்க. சில பேர் என்ன நினச்சிருவாங்கன்னா முதல் நாள் நம்ம நடக்கலாம், 2வது நாள் குதிரை எடுத்துக்கலாம்பாங்க. அப்படி முடியாது, சில சமயம் குதிரை கிடைக்காது. நீங்கள் முத நாள் நடக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் வந்து அந்த முத நாளே நீங்கள் வந்து அந்த குதிரையை வந்து ஹையர் பண்ணிடணும். அதுபோக கம்பெனி செர்பாஸ் கூட வருவாங்க. அந்த செர்பாஸுங்கிறவங்க வந்து குக் பண்ணுறவங்க முதக்கொண்டு எல்லாருமே வருவாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் தங்கும்போதும் அவங்க தான் குக் பண்ணி கொடுப்பாங்க. பரிக்கிரமா சுற்றும்போது உங்களோட சுமைகளையும் தூக்கிட்டு நீங்கள் சுத்த முடியாது. ஏன்னா 4 நாளைக்கு உண்டான ட்ரெஸ்ஸு வந்து அந்த பேக்கில் நீங்கள் வச்சுக்கணும். அவ்வளோ பெரிய பேக்கை தூக்கி நீங்கள் சுத்த முடியாது. கண்டிப்பாக ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப்பரை வந்து ஹையர் பண்ணி தான் ஆகணும். முதல் நாள் பயணம் வந்து அந்த யமதுவாரிலேருந்து உங்கள் நடைப்பயணம் ஆரம்பிக்கிறது. முதல் நாள் பயணம் வந்து 14 கிலோமீட்டர். நீங்கள் பொறுமையாக நடக்கலாம். நீங்கள் டேராபுக்கு போய் சேர்றதுக்கு வந்து 7 மணி நேரம் ஆகும். நீங்கள் இந்த முதல் நாள் பயணம் நடக்கும்போதே சவுத் ஃபேஸ் வந்து பார்த்துருவீங்க. கைலாய மலையோட தெற்கு பகுதியை வந்து பார்த்துருவீங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலே இந்த மலைக்கு முன்னாடி அந்த நந்தி உருவத்தில் ஒரு பெரிய பாறையாக ஒன்று இருக்கும். அந்த பார்த்தா அப்படி தான் இருக்கும். அதையே முதல் தரிசனமாக அங்கே பார்த்துருவீங்க. நீங்கள் டேராபுக்குள்ளே போய் தங்கின உடனேயுமே அங்கேருந்து பார்க்குற மலை தான் நார்த் ஃபேஸ். நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் டேராபுக்குள்ளே போய் அன்றைக்கி நைட்டு தங்கிடுறீங்க. நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் கைலாய மலையை நோக்கி நடக்கக்கூடிய பயணம் ஒன்று இருக்குது, சரண் பாஸ்ன்னு சொல்லி போயிடுறதுக்கு. அது வந்து 6 கிலோமீட்டர் போக, 6 கிலோமீட்டர் வர, 6 கிலோமீட்டர். உண்மையிலே மிக கடினமான நடைப்பயணம். அந்த மலையை போய் தொடரவங்க வந்து ரொம்ப அரிது தான். எல்லாருனாலையும் போகவும் முடியாது அந்த இடத்துக்கு. சில சமயம் ரொம்ப பனி சூழ்ந்து பனிக்கட்டி ரொம்ப ஐஸ் வந்து ரொம்ப இருக்கும். பருவநிலையும் நமக்கு ஒத்துழைக்கணும். ஸோ இது ஒரு பயணம். ரிட்டர்ன் வந்துடுறீங்க, வந்து முடிச்சோன்னே தேரா புக்கில் இருந்து அடுத்து வந்து ஜுகுல் புக்குன்னு போகிறீங்க. அது வந்து 23 கிலோமீட்டர் பயணம். அந்த 23 கிலோமீட்டரு ரொம்ப கடினமான பயணம். தேரா புக்குலேருந்து ஜுகுல் புக்கு போகும் பொழுது டோலாமா பாஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் வரும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதுதான் உயரமான இடம், 5,650 மீட்டர் உயரம். மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்பை விட இது உயரம் ஜாஸ்தி. ஸோ அந்த இடத்துல தான் ரொம்ப பேர்த்துக்கு வந்து அதிகமான கிடினஸ் வரும், வாமிட்டிங் வரும். இருந்தாலும் செர்பாஸ் வந்து கூட தயார் நிலையில் இருப்பாங்க. உங்களுக்கு கெருவங்கிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஆக்சிஜன் லெவல் செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி டோலாமா பாஸை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் உங்கள் உடம்புல ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா செர்பாஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த 23 கிலோமீட்டர் ஜுகுல் புக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணுறீங்க. மறுநாள் காலையில் அடுத்து 7 கிலோமீட்டர் பயணம் தான் ஜோஹாங்னு ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. உங்களோட முழு மலையை சுற்றிய பயணம் வந்து அன்னையோட முடியுது. பஸ் ரெடியாக இருக்கும், நீங்கள் ஏறுறீங்க, திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறீங்க,
காத்மாண்டு வந்துடுவோம்.
காத்மாண்டு வந்துடுவோம்.
மிக அருமையாக விளங்கப்படுத்தினீர்கள். இவ்வாறு பயணிப்பவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய உடல் நிலை அந்த பயணத்திற்கு ஒத்து வரவில்லை என்றால் என்ன நடக்கும்?
இல்லை, பொதுவாக வந்து மானசரோவர்லேருந்து சில பேர்த்துக்கு பிரச்சனை வந்துடும். மானசரோவர்லேருந்து திரும்பினவங்களும் உண்டு. அவங்கெல்லாம் முன்னமே எனக்கு தெரிஞ்சு முறையான பயிற்சி எடுக்காமலோ இல்லை அவசரப்பட்டு உடனே கிளம்புன பயண ஆட்களாக தான் இருப்பாங்கங்கிறது நான் நினைக்கிறேன். நமக்கு அதிகமாக பிரச்சனை வர்றது வந்து இந்த கிரிவலம், அந்த பரிகிரமா மலையை சுற்றி நடக்கும் பொழுது தான் பிரச்சனை வரும். யமத்வார்லேருந்து டேராபுக்கு வரைக்கும் நடந்து போயிட்டு அந்த பயணமே எங்களுக்கு போதும், நாங்கள் வந்து மலையை பார்த்துட்டோம், நாங்கள் காட்சியை பார்த்துட்டோம். காலையில் அந்த சூரியன் உதயமாகும் பொழுது படிப்படியாக அந்த மலை அப்படியே அந்த ஒரு தங்க நிறத்தில் வந்து மாறும். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே அது ஒரு கொடிப்பினை வேணும். திருமுறை பாடல்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, பொன்னார் மேனியனை புலித்தோலை அரைக்க அசைத்துன்னு அந்த பாடல் மூலமா சொல்லியிருப்பாங்க. அந்த பொன்னார் மேனியனை காட்சியை பார்க்குறதுக்கும் ஒரு கொடிப்பினை வேணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கிரிவலப்பாதையில் நீங்கள் ஏதாவது உங்களால் முடியலை, உங்களுக்கு வந்து சிரமம் ஆயிருச்சு அப்படின்னா செர்பாஸ் உடனே எமர்ஜென்சி ரெஸ்கியூ டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, கவர்மெண்ட் தான், திபெத்தியன் கவர்மெண்ட்டு. அவங்களுக்கு உடனே தகவல் சொல்லுவாங்க, அவங்க வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அதுக்குண்டான பணம் வந்து நீங்கள் கட்டணும், அவங்களுக்கு தனியாக கட்டணும்.
மிக அருமையாக கைலாய பயணம் பற்றி விளங்கப்படுத்தினீர்கள், உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி, வணக்கம்.
எங்களுக்கு வாய்ப்பு அளித்து எஸ்பிஎஸ் வானொலி நிலையத்திற்கும் எங்களுடைய மிக்க நன்றி. நன்றி செல்விமா.
மிக்க மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. எல்லோரும் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.